அனைவரும் கண்களை மூடி மௌனமாக ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் பேசுகிறேன். நம்முடைய இந்த ஓய்வு நாள் ஆராதனை தொடக்கமாக சில துதிகீதங்களை பாடுவோம். முதலாவதாக துதிகீதத்தினே 423 423
I'm
എല്ലാ മഹിമയും കൂടുതലുമാണ് രചിക്കേ ദൈവ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் தலைகளை வணங்கி மௌன ஜபம் செய்வோம். ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் எழுந்து நின்று பாடலை 168 பாடுவோம். 168 பாடல், யுத்தம் செய்வோம் கிறிஸ்து வீரரே என்கிறதான பாடல். யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனை காத்த பின்னே செல்வோமே, வெற்றி வேந்தராக முன்னே போகிறா, ஜெய கொடி ஏற்றி போர் நடத்துவார். யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனை காத்தர் பின்னே செல்வோமே, கிறிஸ்து வீரரே நீர் வெல்ல முயலும், பின்னிடாமல் நின்று ஆரவாரியோ, சாத்தான் கூட்டமந்த தோனிக்கதிரோ, நரகாசிவார அஞ்சியசையும். யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனை காத்த பின்னே செல்வோமே, கிறிஸ்து சபை வல்ல சேனை போன்றதா, சுத்தர் சென்ற பாதை செல்கிறோமே நாம், கிறிஸ்து தாசர் யாரும் ஓ சரீரமே, விசுவாசமன்பு நம்பிக்கை ஒன்றே. யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனை காத்தர் பின்னே செல்வோமே, பக்தரே ஒன்றாக கூட்டம் கூடுமே, எங்களோடு சேர்ந்து ஆர்ப்பரியோமே, விண்ணோர் மன்னோர் கூட்டம் இயேசு நாதர்க்கே, கீர்த்தி புகழ் மேன்மை என்று பாடுமே. யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனை காத்த பின்னே செல்வோமே. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் முழங்காற்படியிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனை கர்த்தாமே இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையை யார் உண்மையோடு கடைபிடிக்கிறார்களோ, பரிசுத்தத்தோடு கடைபிடிக்கிறார்களோ, அவர்கள் கண்டிப்பாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் மிகுந்த அன்புடையவராக காணப்படுகிறார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தான். தேவன் என்று நாம் பார்க்கப்படும் போது அவர் ஒரு அன்பு கூறுகிறதான ஒரு தேவனாகவே இருக்கிறார். தேவன் முற்று முடிய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில அவர் அன்பு நிறைந்தவராக காணப்படுகிறார். அப்பேற்பட்ட தேவன் சில சமயத்தில் அவர் கோபப்படுகிறார். நீங்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கேரக்டர் பாருங்களேன். அவருடைய மலை பிரசங்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இவ்வளவு அன்பானவராக ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். மத்திய 5 38 Matthew chapter 5 verse 38, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 39, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியை விட்டுவிடு. 41, ஒருவன் உன்னை 1 mile தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 mile தூரம் போ. 42, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், அப்படி என்று ஒரு அருமையான ஒரு மலை பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து அவர் செய்கிறார். அருமையான மலை பிரசங்கம். ஒருவன் ஒரு கணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் திருப்பி கொடு என்று இவ்வளவு ஒரு சாந்தமான ஒரு உபதேசத்தை செய்கிற தேவன், சில சமயங்களில் அவர் கோபப்படுகிறார், சில சமயங்களில் அவர் கோபப்படுகிறார். யோவான் 2 யோவான் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். ஜான் சாப்டர் 2:13 13 பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் verse 14 தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு verse 15 கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு 16 புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். 17 அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஒரு அன்பு நிறைந்த தேவன் என்று நாம் மத்தியில் பார்க்கிறோம். ஆனால் யோவானில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகப்படும் போது, அந்த தேவாலயம் என்று சொல்லப்படும் போது அது ஜெபிக்கிற ஒரு இடம், வேதம் வாசிக்கிற ஒரு இடம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு இடம், உபாசிக்கிற ஒரு இடம், ஒரு மனுஷன் தன்னை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்து கொள்வதற்கான ஒரு அருமையான ஒரு கூடுகை தான் தேவாலயம் அல்லது சபை. ஆனால் இங்கே பார்க்கப்படும் போது தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்களை வைத்து கொண்டு அதை விற்கிறார்கள் அல்லது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவினாலே தாங்க முடியவில்லை. இயேசுவனுடைய கோபத்தை பாருங்கள். கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணுகிறார். இவரே ஒரு சவுக்கை உண்டு பண்ணுகிறார். அங்கே இருக்கிற ஒரு பொருளை எடுத்து இவர் தன்னுடைய கோபத்தை காட்டவில்லை. கயிற்றை எடுத்து அதை ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டார். எல்லாத்தையும் துரத்துறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்ன தேவன் இப்பொழுது அவர் கோபக்காரராக மாறுகிறார். தேவனுடைய ஆலயம் என்பது அது ஒரு புனித ஸ்தலம். அது எதற்காக பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு மட்டுமே அதை பயன்படுத்த வேண்டும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக இதை மாற்றாதிருங்கள் என்று சொல்லி அவர் கோபப்பட்டார் என்று சொல்லப்படும். எந்த தேவன் அன்பு நிறைந்தவராக காணப்படுகிறாரோ அதே தேவன் சில சமயங்களில் ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் மீது அவருடைய பக்தி வைராக்கியம் இன்றைக்கு நாம் பார்க்க போவதும் அதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 2 வெளிப்படுத்தின விசேஷம் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். Revelation chapter 2 verse 12 12th வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:12 பேர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நம்ம எபேசு சபையை குறித்து பார்த்தோம், சிமிர்னா சபையை குறித்து பார்த்தோம், இந்த வாரம் பெர்கமோ சபையின் குறித்து பார்ப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு அவர் எழுதப்படும் போது 7 தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்படுகிறது. ஒரு வெளிச்சத்தின் தேவன் வெளிச்சத்தின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று எபேசு சபையில தன்னை அவர் ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். சிமிர்னா சபையில் எழுதப்படும் போது முந்தினவர் பிந்தினவர் மரித்திருந்தவர் பிழைத்திருந்தவர் என்று அவருடைய கேரக்டர், அவர் அந்த பூமியில் வந்து ஊழியம் செய்த காலங்களில் அவர் எப்படி முந்தினராக இருந்தார், எப்படி முந்தினவர் பிந்தினராக மாறுகிறாங்க, மரித்தவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் என்று குறித்து நாம் பார்த்தோம். அவருடைய தன்னை அறிமுகப்படுத்துறது. இப்பொழுது இந்த 3 சபையாகிய பெர்கமோ சபையின் தூதனுக்கு, சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று ஆரம்பித்து, இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்ட பயமுறுத்துகிறார். தேவன் இப்பொழுது அச்சத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு சபைக்கு, பெர்கமோ சபைக்கு அச்சத்தை உண்டு பண்ணுகிறார், பயத்தை உண்டு பண்ணுகிறார், நியாய தீர்ப்பை உணர்த்துகிறார். உணர்த்துவதற்கான காரணம் என்ன? பட்டியலிடுகிறார். 13 வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவர் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மன திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதலோர் கேட்க கணவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கலையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்கிறார். ஒரு அருமையான காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். மிக அருமையான ஒரு சத்தியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்திப்போ என்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எண்ணகமத்தில் வருகிறதான பாலாக் என்பனை குறித்தும் பீலையாம் என்பனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிற்பாடு நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்டை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பெர்கமோ சபையில் இருக்கிற அந்த தூதனுக்கு அவர் இப்படியாக எழுதுகிறார். முதலாவது அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற அறிமுகம் தான் இந்த விசேஷம், தேவனுடைய விசேஷம். இந்த தன்னை அறிமுகப்படுத்துகிறதான ஒரு தன்மை மிக தெளிவாக சொல்கிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறார். சொல்கிறவர் யார் என்று பார்த்தால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை அவர் உடையவர். அந்த பட்டயம், அந்த ஸ்வார்ட், 2-edged ஸ்வார்ட் என்று சொல்லுவாங்க. ரெண்டு புறமும் அது கருக்குள்ள ஒரு பட்டயமாக இருக்கிறது. தேவன் இப்பொழுது பட்டயத்தை உடையவர் என்று சொல்கிறார். என்னிடத்திலே பட்டயம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். பட்டயம் இல்லாமல் இல்லை, தேவன் பட்டயத்தை உடையவராக இருக்கிறார். ஆரம்பத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதாம், ஏவாள் இவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக மிக ரொம்ப நெருக்கமுள்ளவர்களாக அவரோடு பேசி அவரோட உறவாடி அனுதினமும் அவர்கள் நல்ல கனிகளை புசித்து ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்து மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் பாவம் செய்த பிற்பாடு, இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிற்பாடு அந்த இருவரையும் தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி அந்த ஜீவவிருட்சத்தை அவர் காவல் செய்ய நினைத்தார். ஜீவவிருட்சத்தை இந்த ஆதாம் ஏவாள் இவர்கள் எல்லாமே காவல் செய்வார்கள் என்று அவர் நம்பியிருந்தார். ஆனாலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து இப்பொழுது பாவத்துக்கு தண்டனையாக அவர்கள் சபையை விட்டு வெளியனுப்பப்பட்டார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியனுப்பப்பட்டார்கள். ஞாபகத்துக் கொள்ளும். அதன் பிற்பாடு தேவன் அந்த ஜீவவிருட்சத்தை காவல் செய்ய வேண்டும். யாரை வைத்து காவல் செய்வது? வேதம் சொல்லப்படுறது ஆதியாகமம் 3 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3:22-24 படிங்க. ஆதியாகமம் 3:22-24. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனா என்னமில் ஒருவரை போல் ஆனான், இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவவிருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். முதல் முதலாக பட்டயம் ஏதேன் தோட்டத்திலே வைக்கப்படுகிறது. முதல் முதலாக பட்டயம் மனுஷர்கள் பாவம் செய்த பிற்பாடு இப்பொழுது ஏதேன் தோட்டத்துக்குள்ள புதிதாக இரண்டு வருகிறது. ஒன்று கேருபீன்கள், தேவனுடைய உத்தரவை என்றைக்கும் மீறாத கேருபீன்கள் முதல் முதலாக ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வருகிறது. அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஜீவவிருட்சத்தை காவல் செய்ய போகிற இரண்டு, ஒன்று கேருபீன்கள் மற்றொன்று வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். இந்த பட்டயத்திற்குள்ளே ஒளி இருக்கிறது, அது வீசிக்கொண்டிருக்கு, சுடர் விடுகிற பட்டயம் அது. ஒன்று யாரும் உள்ளே வர முடியாது, வந்தால் அந்த அந்த சுடரொளி அவர்கள் மேல் படும். அது ஒரு சிசிடிவி போல, அந்த அது ஒரு கலங்கரை விளக்கத்தில் இருக்கிறதான ஒரு வெளிச்சத்தை போல அது சுற்றி கொண்டிருக்கும், வீசிக்கொண்டிருக்கும். அப்பொழுது அந்த வெளிச்சம் யார் வந்தாலும் அந்த வெளிச்சம் அவர்கள் மீது படும். ஒருவேளை இந்த ஆதாமும் ஏவாலும் வந்து அந்த கனியை அவர்கள் புசிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று சொன்னால் அந்த சுடரொளி பட்டயம் அவர்களை வெட்டிவிடும், நியாய தீர்ப்பை கொடுத்துவிடும். அன்புள்ள தேவன் இப்பொழுது பட்டயத்தை காவல் வைக்கிறார். யாராவது பட்டயத்தை காவல் வைப்பாங்களா? காவலாளி தன்னுடைய பட்டயத்தை வைத்துக் கொண்டு காவல் செய்வார். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சென்னைக்கு நேபாளி வருவாங்க, கூர்கா, அவங்க பேர் கூர்கா. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பட்டயம் ஒன்று தான் வச்சுருப்பாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு பட்டயத்துக்கு அனுமதி கொடுத்தது. அவங்க இடுப்பில் ஒரு பெல்ட்டு கட்டி கொண்டு அதில் ஒரு பட்டயத்தை வச்சுருப்பாங்க, ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஆபத்து இருந்தால் அவங்க கத்தி எடுத்து அவங்க குத்திடுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் மாற்றி கொடுக்கப்படுது. இன்றைக்கி அப்படி யாருமே கிடையாது. குர்கா கத்தியை எடுக்க மாட்டார், எடுத்தாக்க புத்தகமாக வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த அதிகாரம் யாருக்குமே கிடையாது. என்று சொன்னால் ஒருவனுக்கு பட்டயம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஒரு ஆபத்து வரப்படும் போது அவன் பட்டயத்தாலே அவன் கொலை செய்வான். அதுபோல இந்த ஜீவவிருட்சத்தை யாரும் தொடாதபடிக்கு தேவனை கர்த்தர் சுடரொளி பட்டயத்தை வைத்தார். ஞாபகத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் இப்பொழுது அன்பு நிறைந்த தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்க அன்பு நிறைந்த தேவன் இப்பொழுது பட்டயத்தை அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வைத்திருக்கிறவர் என்று சொல்லுகிறார். சொல்லுகிறதாவது என்று அவர் குறிப்பிடுகிறார். என்ன அர்த்தம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதம்தான். தேவனை கர்த்தர் இந்த வேதத்தை வைத்து தான் ஒரு சபையை நியாயத்திற்க போகிறார். இந்த வேதத்தில் உள்ள சத்தியத்தை வைத்து தான், இந்த வேதத்தில் உள்ள உண்மைகளை வைத்து தான் யார் இதை சரியானபடி கடைபிடிக்கிறாங்க, யார் இதை சரியான கடைபிடிக்கல, யார் மெய்யான போதகத்தை சொல்கிறாங்க, யார் பொய்யான போதகத்தை சொல்கிறாங்க, இதை வைத்து நியாய தீர்ப்பு கிடைக்கும். எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்களேன் இப்பொழுது. எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12 படியுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு பட்டயத்தை நீங்க இந்த உலகத்துல எங்காவது பார்த்தீங்களா? ஒரு பட்டயத்தை எடுத்து ஒருவரை குத்தினால் ஒரு இடத்துல தான் குத்த முடியும். அந்த பட்டயமானது மனுஷனை கொலை செய்யும். இந்த பட்டயத்தை எடுத்து நம்முடைய தலையிலிருந்து கால் வரையில எங்க வேணுமானாலும் குத்தலாம், வெட்டலாம். இது பட்டயத்தினுடைய வேலை, ரத்தம் வரும். ஆனால் எபிரேயர்ல ஆசிரியர் சொல்கிறார், தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க, தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு. தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, ரெண்டு. இதற்கு அடுத்தது, அந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. உலகத்துல தேவனுடைய வார்த்தையை போல கருக்கான பட்டயம், ரொம்ப ஷார்ப், வெரி ஷார்ப், அது போல ஒரு பட்டயம், தேவனுடைய வார்த்தையை போல பட்டயம் உலகத்துல யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. எப்படிதான் நீங்க தீட்டினாலும் கூட, சாணைக்காரனை வைத்து உங்களுடைய பட்டயத்தை தீட்டினாலும் கூட, தேவனுடைய வார்த்தையை போல உங்களால் தீட்ட முடியாது. சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது, எந்த பட்டயத்தை விட கருக்கானது தேவனுடைய வார்த்தை தான். அதனாலதான் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்துல பேதுரு பிரசங்கம் செய்கிறார், இரண்டாம் அதிகாரம் 36 பேதுரு பரிசுத்தா பெற்ற பிற்பாடு, பெந்தகோஸ்து நாளில பரிசுத்தா பெற்ற பிற்பாடு அவர் பிரசங்கம் செய்கிறார். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தில் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள். 2:36 இஸ்ரவேல் குடும்பத்தார்களே, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளணும், நீங்கள் சிலுவையில் அறிஞ்சது கிறிஸ்துவை தான், அவர்தான் தேவன், அவர்தான் ஆண்டவர். நீங்கள் தெரியாமல் அறியாமல் அறிந்து விட்டீர்கள். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தர் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள் என்று பரிசுத்தாவிட வல்லமையோடு அவன் பிரசங்கிக்கிறான். பிரசங்கித்த பொழுது 37 சொல்லப்பட்டிருக்கு, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக, இருதயத்தை குத்தினது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிற்று வேத வசனம், அது இஸ்ரவேல் ஜனங்களை குத்தினது. ஒரே நேரத்தில் 3000 பேரை குத்த முடியுமா யாராவது? யாராவது ஒரே நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தையில ஒரே ஒரு பிரசங்கத்தில் குத்த முடியுமா? பேதுரு பிரசங்கம் செய்கிறான், பரிசுத்தாய் பெற்று பரிசுத்தாவுடைய வல்லமையோடு தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய வார்த்தையை வைத்து கொண்டு அந்த பேதுரு பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவன் பிரசங்கம் செய்யப்படும் போது அதுல ஜீவன் இருந்தது, வல்லமை இருந்தது, அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருந்தது. அவ்வளோ ஷார்ப்பாக யூத ஜனங்களுடைய இருதயத்தை குத்தினது. அவர்கள் குத்தப்பட்டவர்களாக பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மன திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். மிகப்பெரிதான சத்தியத்தை ஒருவன் பேசுகிறான், அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஜனங்கள் மறுப்பு தெரிவிச்சிருந்தோம். யூத ஜனங்கள் நம்மை போல புறஜாதிகள் கிடையாது. வேதத்தை ஆராயாமல் இருந்த ஒரு தேவனையே தொழுது கொள்ளாமல் கல்லையும் மண்ணையும் தொழுது கொண்டு வந்த புறஜாதி அவர்கள் கிடையாது. அவர்கள் பரம்பரை பரம்பரையாக ஒன்றான மெய் தேவனை தொழுது கொண்டவர், வேதத்தை பழைய ஏற்பாட்டை அப்படி கரைத்து குடித்தவர்கள். யூத ஜனம் அந்த தேசத்துல பார்த்தீங்கன்னா யூத மனம் வீசும், எங்கு பார்த்தாலும் அந்த 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 மதத்தினுடைய அந்த ரிலிஜியனுடைய மதம் அந்த மனம் யூத தேசம் முழுதுமாக வீசி கொண்டிருக்கும். பாதி ஜனங்க அத்தி மரத்தின் கீழே அமர்ந்திருப்பார்கள், பாதி ஜனங்க ஒலிவ மரத்தின் கீழே அமர்ந்து கொண்டு வேதத்தை தியானித்து கொண்டு 10 கட்டளைகளை தியானித்து கொண்டு பேசிக்கொண்டு ஒருவன் பரிசையனோடு பேசி கொண்டிருப்பான், இன்னொருவன் சதுசையனோடு பேசி கொண்டிருப்பான், இன்னொருவன் வேதப்பாளர்களோடு பேசி கொண்டிருப்பான், இன்னொருவன் ரபிகளோடு பேசி கொண்டிருந்து 24 மணி நேரமும் அவர் வேதத்தை பேசிக்கொண்டே இருப்பார். அப்பேற்பட்டதான யூத தேசம் அது. ஆனால் பேதுரு பேசப்படும் போது எதிர்த்து பேசவில்லை. தேச பிரசங்கம் பண்ணும்போது எதிர்த்து பேசினார்கள். ஆனால் பேதுரு இப்பொழுது, நீங்கள் மன திரும்பி ஒவ்வொரு பாம்பண்டிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்படும் போது அவர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். எப்படி முடியும், யூதனை கீழ்ப்படுத்த முடியுமா? உலக சரித்திரத்தில் ரெக்கார்ட் என்ன தெரியுமா? ஒரு யூதன், 3000 யூதன் ரட்சிக்கப்பட்டதான் பேதுருடைய வார்த்தையில் கிடையாது. படிப்பறிவு இல்லாத பேதமையுள்ள ஒரு மனுஷனாகிய பேதுரு வார்த்தையில கிடையாது, தேவனுடைய வார்த்தை அவன் பேசினான். பரிசுத்தாய் பெற்ற பிற்பாடு முதல் பிரசங்கத்தை செய்கிறான். தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. என்ன பண்ண முடியும்? வார்த்தை பேசப்படும் போது அப்படியே குத்துது, இருதயத்துக்குள்ள குத்துது. கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது ஆத்மாவையும் ஆவியையும் தணுக்களையும் ஓனையும் பிரிக்கத்தக்கதாக, உருவ குத்துகிறதாக, இருதயத்தின் நினைவுகள் யோசனைகளையும் வகையறுக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பட்டயத்தை எடுத்தால் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரையிலே நீங்கள் குத்தலாம் வெட்டலாம், ஆனாலும் எந்த ஒரு பட்டயம் ஆத்மாவை கொல்ல முடியாது, ஆவிக்குள்ளே செல்லாது. கணுக்களையும் ஊனையும் கூட பிரிக்கும் பட்டயம், ஆனாலும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்குமா ஒரு பட்டயம்? ஆனால் தேவனுடைய கரங்களில் இருக்கிறதான பட்டயம் அப்பேற்பட்ட பட்டயமாக இருக்கு. அதான் அவர் குறிப்பிடுகிறார், பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறார். 16 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2 16 வசனத்துல, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று குறிப்பிடுகிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன? அது வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை என்கிற பட்டயம். வார்த்தை என்கிறது பட்டயம், ஒரு வார்த்தையினால நியாயத்திற்கு போகிறார். பெர்கமோ சபையின் வார்த்தையினால நியாயத்திற்கு போகிறார். அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில், மனம் திரும்ப சந்தர்ப்பம் கொடுக்கிறார், மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்களை வாயின் வார்த்தைகளால் அவர் யுத்தம் பண்ணுவேன். பட்டயத்தாலே, வாயின் பட்டயத்தாலே யுத்தம் பண்ணுவேன். சுடரிலே பட்டயம் என்று ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வாயின் பட்டயம். அதே வெளிப்பட்ட விஷயத்துல சொல்கிறார், வாயின் பட்டயத்தாலே அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். பட்டயம் என்று வந்துட்டாவே, பட்டயம் என்று வந்துட்டாவே யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஆபத்து வரப்படும் போது அவன் பட்டயத்தை எடுப்பான், ஆபத்து வரப்படும் போது பட்டயத்தை எடுப்பான். மத்திய 26 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன், மத்திய 26:52, மத்திய 26:52. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று குறிப்பிடுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு ஆபத்து வரப்படும் போது இயேசுவை சிலுவில் அறைவதற்காக அவரை கைது செய்வதற்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவன் பேதுரு கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான் என்று 51 வசனம் சொல்லப்படுவது. பேதுரு இயேசுவோட கூட இருந்தான் கூட அவன் பட்டயத்தை உடையவனாகவே காணப்பட்டான், பட்டயத்தை உடையவனாக காணப்பட்டான். யாருக்கும் தெரியாமலே அவன் பட்டயத்தை வைத்திருக்கிறான், யாருக்கும் தெரியாமலே ஒரு பட்டயத்தை அவன் வைத்திருக்கிறான். அப்படி என்று சொன்னால் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில அவர்கள் ஒரு பட்டயத்தை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இதன் பழைய குணம், அவர் முழுவதுமாக 100% மனம் திரும்பி இருக்க மாட்டார்கள். நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுலை போல அப்போஸ்தலனுக்கு 100% மனம் திரும்பினார். பேதுரு இருக்க பாருங்க, உன்னை இனிமேல் நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறனாக மாற்றுகிறேன் என்று சொல்லப்படும் போது இயேசுவை படகை விட்டான், தொழிலை விட்டான், இயேசுவோடு பின் வந்தான். ஆனாலும் மனசுக்குள்ள அவருடைய தொழில் ஞாபகம் இருக்கு, அவனுடைய இடுப்பில் பட்டயத்தை வைத்திருக்கிறான், பட்டயத்தை மறக்கல, பட்டயத்தை மறக்கல. அதுபோல நீங்களும் சரி நானும் சரி ஏதோ ஒரு பட்டயத்தை நம்ம நமக்குள்ளே வைத்திருக்கிறோம். இது நம்முடைய பழைய குணம் அல்லது பழைய கேரக்டர் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆபத்து வரப்படும் போது பேதுரு பட்டயத்தை எடுத்துட்டான். இயேசு கூட இருக்காரு, இயேசு நம்மோடு கூட இருக்கப்படும் போது நமக்கு என்ன பிரச்சனை வரும், யார் நம்ம மீது கை வைக்க முடியும்? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறான், அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கண்மலை, அவரே என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என் தேவன், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை, மனுஷன் என்ன செய்வான் என்று தாவீது ராஜா குறிப்பிடுகிறார். ஆனால் பேதுரு அப்பேற்பட்ட அனுபவம் உடையவர் கிடையாது. இப்போது பட்டயத்தை எடுத்தான், பட்டயத்தை உருவினான், பட்டயத்தை எடுக்க யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் என்று சொன்னான். இயேசுனா பட்டயத்தை நீ எடுக்காதே, பட்டயத்தை எடுக்காதே. இயேசு பட்டயத்தை எடுக்காதே என்று இங்கே சொல்கிறார், பட்டயத்தை எடுக்காதே என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஏ சொல்கிறார், நீ எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறாய், எனக்காக நீ பக்தி வைராக்கியம் காண்பிக்கிறாய். என்னை யாராவது கைது செய்து விடுவார்கள் என்று சொல்லி நீ உன்னுடைய பட்டயத்தை எடுத்து விட்டாய். நான் மரிப்பதற்காக வந்திருக்கிறேன், நான் மரிக்க வேண்டும், பிழைக்க வேண்டும், நான் மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். இவ்விதற்காகவே நான் இந்த பூலோகத்தில் அனுப்பப்பட்டிருக்கேன். மனுஷருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். ஆனால் நீ என்னை காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறாய். அப்பொழுது இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? 12 லேகியோன் என்று குறிப்பிடுகிறார். 12 லேகியோன் என்று சொன்னால் அது ரோம அந்த அந்த சோல்ஜர்ஸ் அந்த ரோமுடைய பாடி ஆஃப் சோல்ஜர்ஸ் ஒரு ஒரு ரோமர்களுக்கு கீழே இருக்கிற ஒரு லேகியோன் ஒரு லேகியோன் சொன்னால் ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு பேர் காலாட்படையை சேர்ந்தவர்கள் 726 பேர் குதிரைப்படையை சேர்ந்தவர்கள். இதுதான் ஒரு லேகியோன், 6826. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் இப்பொழுது ஜபம் செய்தால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்புவார். ஏன் 12 லேகியோன் என்று குறிப்பிடுகிறார்? இவன் இருக்கிறது ஒரே ஒரு கத்தி தான், ஒரே ஒரு பட்டயம்தான். ஆனால் இயேசுவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் இயேசு குறிப்பிடுகிறார், நான் இப்பொழுது பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன் வந்து விடுவார்கள். உங்கள் ஒருவருக்கும் ஒவ்வொரு 12 அப்போஸ்தலர்களுக்கும் ஒரு லேகியோன், ஒரு அப்போஸ்தலனுக்கு ஒரு லேகியோன், 12 அப்போஸ்தலனுக்கு 12 லேகியோன். எனக்கும் வருவார்கள், 12 லேகியோனுக்கு அதிகமான தேவத்துவர்களை தேவன் அனுப்புவார். அப்படின்னு சொன்னால் 6826 × 12 81912 பேர். ஞாபகத்துக்குள்ள ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன், 81912 தேவத்தூதர் வருவார்கள். ஒரு தேவத்தூதன் 175,000 பேரை பட்டயத்தினாலே கொலை செய்வான். ஆக 81912 × 175,000 கணக்கு போட்டு பாருங்க. இயேசுவை யாரால் கைது செய்ய முடியும்? இயேசுவை யாரால் பிடிக்க முடியும்? இயேசு அப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த தேவன். 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை தேவன் அனுப்புவார், என்னை காப்பாற்ற, எனக்காக பக்தி வைராக்கியம் காண்பிப்பதற்காக நீ பட்டயத்தை எடுக்காதே, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினாலே மடிந்து போவார்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்கள். லூக்கா எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா 22 எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 22:35-36 லூக் சாப்டர் 22:35-36 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சமன் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். என்ன சொல்கிறார்? பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன் என்று சொல்லுகிறார். வஸ்திரம் எவ்வளவு முக்கியமானது தெரியுங்களா? வஸ்திரம் சாதாரணமான முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது, வஸ்திரம் மிக முக்கியமானது. இஸ்ரேல் தேசத்துடைய வெதர் கிளைமேட் இருக்கு பாருங்க, அதற்கு வஸ்திரம் மிக முக்கியமானது. இந்த வஸ்திரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்க யாத்திராகம புத்தகத்துல பாருங்க. யாத்திராகமம் 22 எக்ஸோடஸ் சாப்டர் 22 யாத்திராகமம் 22:26. பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. 27. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம், வேறே எதினால் போர்த்து கொள்வான்? அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன், நான் இரக்கம் உள்ளவராயிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணம் என்னவென்றால், அந்த ஏழைகள் காலையிலே சென்று தன்னுடைய வஸ்திரத்தை அடக வைப்பார்கள். ஒரு வீட்டில் இவருடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அந்த வஸ்திரத்தை அடகு வைத்து விட்டு சாயந்தரத்தில் போகப்படும் போது அந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் தேசமானது பகலில எவ்வளவு வெயிலாக இருக்கிறதோ அதே போல இரவில் அதிபயங்கரமான குளிராக இருக்கும். பகலில் வெயிலும் இரவில் குளிரும் என்னை பட்சித்தது என்று சொல்லி யாக்கோபு ஆதியாகமத்தில் குறிப்பிடுவார். நான் உங்கள் வீட்டிலே லாபனை பார்த்தேன், உங்கள் வீட்டிலே வேலை செய்யப்படும் போது பகலினுடைய உஷ்ணத்தையும் இரவினுடைய குளிரையும் நான் ஏற்றுக்கொண்டேன், அப்படியாக உன் வீட்டில் உழைத்தேன் என்று அந்த கிளைமேட்டை சொல்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் தேவன் எவ்வளவு அன்பு நிறைந்து இருப்பாருங்க. பகலில் வீரில் கஷ்டப்பட்டுட்டு சாயந்தரத்தில் ஒரு ஏழையோ ஒரு எளியவனோ ஒரு வறியவனோ அவன் தூங்கப்படும் போது அவன் எதிலே போர்த்து கொள்வான்? அந்த குளிர் நடுங்கி இறந்து விடுவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த தேசமானது பூமத்திய ரேகையினுடைய அந்த கோட்டிற்கு கீழே இருக்கிறது. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம், வேற எதினாலே போர்த்து கொள்வான்? பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு அங்கி தனியா இருக்கும், வஸ்திரம் தனியா இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க போர்த்து கொள்வதற்கான போர்வை தனியா இருக்கும். ஆனா ஏழைகளுக்கு ஒரே வஸ்திரம் தான், அதிலே தான் அவன் போர்த்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த வசனத்தை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஒரு இஸ்ரேல் தேசத்துல ஒரு மனுஷனுக்கு வஸ்திரம் ரொம்ப முக்கியம். ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார் லூக்கா 22 பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். வஸ்திரத்தை வித்துட்டு நீ ஒரு பட்டயத்தை வாங்குன்னு சொல்கிறார். இனிமேல் நீ பட்டயத்தினால்தான் பிழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். என்ன குறிப்பிடுகிறார்? பட்டயத்தை வாங்கி சண்டை போட சொல்கிறாரா? சொல்லவில்லையே. பட்டயத்தை வாங்கி கொள் அப்படின்னா வல்லமை பெற்றுக்கொள், வல்லமையில நீ வாழ், பரிசுத்தாவியிடத்தில் வரும்பொழுது நீ பலன் அடைவாயாக, பலப்படு. அதுபோல பேதுரு எல்லாருமே இப்பொழுது பட்டயத்தை வாங்கிவிட்டார்கள். பரிசுத்தாவி பெற்ற பிற்பாடு இந்த பட்டயத்தை வாங்கிவிட்டார்கள். இந்த பட்டயத்தை வைத்துதான் பிரசங்கம் செய்கிறார்கள். ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்துக்கொண்டார்கள், வாயின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டார்கள், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கம் செய்யப்படும் போது ஒரு நாள் 3000, ஒரு நாள் 5000 என்று சொல்லி எருசலே முழுதுமாக நிரப்பப்படுகிறது. அப்பேற்பட்ட பட்டயத்தை உடைய தேவன் இப்பொழுது குறிப்பிடுகிறார். பட்டயத்தை உடைய தேவன் குறிப்பிடுகிறார், பெர்கமோ சபையே நீ பாவம் செய்கிறாயே, பாவம் செய்கிறாய். மிக பெரிதான பாவம் என்ன? பெர்கமோ சபையோட மிக பெரிதான பாவம் என்ன? எதற்காக இவர் பட்டயத்தை ஏந்துகிறார்? இந்த தேவனை கர்த்தர் ஆவியானவர் எதற்காக பட்டயத்தை ஏந்துகிறார் என்றால், அந்த சபையில நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம் இருக்கிறது, தவறான போதகம் அங்கே இருக்கிறது. நிக்கோலாய் மதஸ்தருடைய தவறான போதனை அங்கே இருக்கிறது. அந்த போதனை என்னவென்றால், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கலாம் என்கிறதான ஒரு போதனை. இரண்டாவது போதனை என்னவென்றால், வேசித்தனம் செய்யலாம் என்கிறதான போதனை. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன், பெர்கமோ நல்ல சபைதான், ஆனா அந்த சபைக்குள்ள என்று சொன்னால் அந்திப்போ என்பவன் கொல்லப்பட்டிருக்கான், ரத்த சாட்சியாக மரித்திருக்கிறான். நீரோ மன்னனுடைய காலகட்டத்தில், நீரோ மன்னனுடைய காலகட்டம் கிபி 58-65 இந்த அத்திப்பா அந்திப்பா என்பவன் மரித்திருக்கிறான், ரத்த சாட்சியாக மரித்திருக்கிறான். மிக அருமையான ஒரு ஊழியக்காரன் தான், யோவனோட ஊழியம் செய்த ஒரு அருமையான ஊழியக்காரன் தான். உண்மையான வேதம் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பான் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்ற விசுவாசத்தை நீ மறிந்தறியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அப்பேற்பட்டதான இரத்த சாட்சிகள் இருந்த காலகட்டத்தில் கூட பெர்கமனுடைய சபையுடைய சபையானது இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கல, அறிக்கைடுறாங்க, உண்மையாக அவரை பற்றி கொண்டிருந்தாங்க என்று வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டது. அப்பேற்பட்டதான சபைதான். ஆனாலும் அதிலே சில குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவறான போதனை. எப்படி பாலாக்கு என்பவன் பீலையாமை பயன்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று அவன் சொன்னானோ, சபிக்க வேண்டும், இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வதிப்பதற்காகவே, ஆசீர்வதிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அதுபோல இந்த மேயான ஏ சபை ஆசீர்வாதத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. இந்த பூமியில, இந்த உலக சரித்திரத்தில் ஆசீர்வதிப்பதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட சபையாக இந்த மேயான ஏ சபை இருக்கு. அதனால இந்த சபைக்கு விரோதமாக யாருமே சபிக்க முடியாது. அது பாலாக்காக இருந்தாலும் சரி, அது பீலையாமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, இந்த மெய்யான இயேசு சபைக்கு விரோதமான ஒரு வார்த்தைகளோ இந்த உலகம் பேச முடியாது. அப்படி பேசினால் அதுவே நிக்கோலை மதஸ்தராக இருக்கிறார்கள். நம்ம சரியான பாதையில இந்த சபையினுடைய விசுவாசிகளை நம்ம கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். சரியான பாதையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். மிக சரியான சத்தியத்தை நம்ம போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சிலர் அந்த கிளையமை போல பாலாக்கை போல தவறான போதனைக்கு இடம் கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுறது பெருகமு சபையில் இந்த போதனைகளை, நிக்கோலை மதஸ்தருடைய போதனைகள் அங்கே இருக்கிறது. வேசித்தனம் செய்யலாம், விக்கிரகங்கள் படைத்தவர்களை புசிக்கலாம் என்று ஒரு தவறான போதனை உள்ளுக்குள்ள வந்திருக்கு. நன்றாக பாருங்க, அப்போஸ்தலர் 15 எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 15 சொல்லப்பட்டிருக்கு, புறமதஸ்தர்கள் முதல் முதலாக கிறிஸ்தவத்துக்குள்ளே இணைகிறார்கள். புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிற நம்மை போல புறமதஸ்தர்கள் முதல் முதலாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் போது யூத மதத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நிறைய பேர் சொல்றாங்க, யார் புறமதஸ்தராக இருந்தாலும் நமக்கு கவலை கிடையாது, அவங்க இது நம்முடைய இந்த கூட்டணிக்குள்ளே வரப்படும் போது கண்டிப்பாக விருத்த சேதனம் அடையணும், கண்டிப்பாக பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணங்கள், நீதி நியாயங்கள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிக்கணும் என்று ஒரு பெரிய தர்க்கம் உண்டாக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு சொல்கிறார். 15 அப்போஸ்தலர் 15:13 அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்கள் நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். 14 தேவன் புறஜாதிகன் என்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தருள விவரத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. 15 அதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படி எனில் மற்ற மனுஷரும் என் நாமத்தை அழைக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு. 17 நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. 18 உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியை எல்லாம் தெரிந்திருக்கிறது. 19 அதனால் புறஜாதிகளில் தேவனத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும். 20 விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் என்று குறிப்பிட்டார். 21 மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயங்களிலும் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்று குறிப்பிடுகிறார். கடைசியாக அவர் என்ன தீர்மானிக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா, 28 அப்போஸ்தலர் 15:28 எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே அவசியமான இவைகளையெல்லாம் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாய் கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும், சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினான். இதுதான் போதனை. ஒரு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளப்படும் போது அவன் மீது அதிகமான பாரத்தை துணிக்க வேண்டாம். யூதர்கள் வேறு, புறஜாதிகள் வேறு. புறஜாதிகள் மீது அதிகமான பாரத்தை யாருமே சுமத்தாமல் இருக்கிறது நல்லது. எங்களுக்கும் பரிசுத்தாவிக்கு நலமாக கண்டது. அதனால புறஜாதியா இருக்கிற ஒருவன் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளப்படும் போது இந்த நான்கு காரியத்தை அவன் மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளை புசிக்க கூடாது. இரண்டாவது, வேசித்தனம் செய்யக்கூடாது. மூன்றாவது, இரத்தத்தை புசிக்க கூடாது. நெருங்குண்டு சத்தத்தை சாப்பிடக்கூடாது. இதுதான் முதலில். ஆனால் இந்த பெர்கமோ சபையில நிக்கோலை மதஸ்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இரண்டாம் அதிகாரம் 14 வசனத்தில், ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பனுடைய போதனை செய்த பிழை அவனுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறாங்க. மறுதளிக்காம இருக்கிறவங்களும் பெருகும சபையில் இருக்காங்க, இரத்த சாட்சியாக மறித்தவங்க இருக்காங்க. ஆனால் விக்கிரக ஆராதனை செய்யலாம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கலாம், வேசித்தனம் செய்யலாம் என்கிற போதகத்தை கடைபிடிக்கிற நிக்கோலை மதஸ்தருடைய சிலர் இந்த பெர்கம சபையில் இருக்கிறபடினால இந்த போதனையானது பாலாக் என்பவன் பிலையாமை கூலிக்கு அமர்த்தி இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க செய்ததான ஒரு போதனையாக இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், இல்லை என்றால் நான் என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் என்று குறிப்பிடுவார். நாம் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது வாயின் பட்டயத்தினால அவர் வந்து யுத்தம் செய்ய போகிறார். ஆக போதனைகள் மிக முக்கியமானது. யாரு மெய்யான சபைக்கு விரோதமாக போதிக்கிறார்களோ, மெய்யான சபையை விட வேற சபையோட சத்தியம் உண்மையான சத்தியம் என்று அவர் நினைக்கிறார்களோ, அது எல்லாமே நிக்கோலை மதஸ்துடைய போதனையாக இருக்கிறது. அப்படி யாராவது ஒருவர் அப்படி பிரசங்கிப்பார்கள் என்று சொன்னால், அதை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொன்னால், நிக்கோலை மதஸ்துடைய போதனையும் இந்த பெர்கம சபையில சிலர் பின்பற்றியிருக்காங்க. அதுபோல இந்த உலகத்தில் நிறைய பேர் நிக்கோலை மதஸ்துடைய போதனையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அப்படி பின்பற்றப்படும் போது பற்றாக இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் செய்வார். வாயின் பட்டயத்தால் யுத்தம் செய்வார் அப்படின்னா, அந்த இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயம், அது சுடரொளி பட்டயம். அந்த பட்டயத்தை எடுத்து அவர் யுத்தம் செய்வார் என்று சொன்னால், வாயின் வார்த்தைகளால வேத வசனத்தினால அவர்கள் யுத்தம் செய்யப்படும் போது, யார் யார் வேத வசனத்தை ஒழுங்காக கடைபிடிக்கவில்லையோ, சத்தியத்தை ஒழுங்காக கடைபிடிக்கவில்லையோ, அவர்கள் எல்லோரும் தண்டிக்கப்படுவார்கள். யார் யார் அப்போஸ்தலருடைய போதகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான போதனைகள், விக்கிரகங்கள் படைத்தவர்களை புசிக்கக்கூடாது, இரத்தத்தை புசிக்கக்கூடாது, நெருக்கொண்டு சத்தத்தை புசிக்கக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது என்கிறதான இந்த போதனைகளை யார் யார் அதை அந்த போதனைகளுக்கு அந்த போதனைகள் சொல்லப்பட்டதான சத்தியத்தை யாரை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நான்கு காரியத்தை செய்கிறார்களோ, அவங்க எல்லாரும் நிக்கோலை மதஸ்தருடைய போதகமாக இருக்கிறது. ஆக அப்படி நாம் செய்யாதபடிக்கு நாம் என்றைக்குமே கிறிஸ்துக்காக இரத்த சாட்சியாக வாழ வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் அவருடைய நாமத்தை நாம் மறுதளிக்காமல் இருக்கப்படும் போது ஆவியான சபைகளுக்கு சொல்கிறதை காதல் கேட்கக்கிறவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ நான் மறைவான மண்ணாவை புசிக்கு கொடுப்பேன். அந்த மண்ணா இஸ்ரவேல் தேச ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே வெளிப்படையாக கொட்டினது, மண்ணா கொட்டினது. எல்லாரும் அது எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, கொத்துமல்லி அளவாக இருந்தது, தேனிடப்பட்ட பணியாரம் போல அதனுடைய சுவை இருந்தது. தினந்தோறும் ஜனங்கள் அதை பொறுக்கி அதை எடுத்து அவர்கள் சமைத்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் யார் ஜெயம் கொள்றாங்களோ, யார் சரியான போதனை கடைபிடிக்கிறார்களோ, அவர் தேவனை கர்த்தர் மறைவான மண்ணாவை தருவார். இந்த ஆவிக்குரிய வசனம், இந்த வேத வசனம் ஒரு உணவாக இருக்கிறது, மண்ணாவாக இருக்கிறது. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நான் காட்சி அடையேன், அவர் என்னை குள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று குறிப்பு. அதுபோல இது ஒரு உணவு, இந்த வேத வசனம் ஒரு உணவு, ஒரு ஆவிக்குரிய உணவு. அதனால தேவன் நமக்கு மறைவான மண்ணாவை தருவார். மறைவான மண்ணை யாருக்கு தெரியாதபடிக்கு தேவனை கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய வசனத்தை இந்த மெய்யான சபை கொடுப்பார். மெய்யான சபையுடைய ஊழியர்களுக்கு மறைவான மண்ணாவை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, வெண்மையான குறிக்கலையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதையும் அதை பெறுகிறவனே அன்று வேறொருனும் அறியக்கூடாதமான புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்று குறிப்பிடுகிறார். அப்பேற்பட்டதான புதிய நாமத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், வெண்மையான குறிக்கலை பெற்றுக்கொள்வோம். அந்த கல்லிலே எழுதப்பட்ட அந்த 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 அருமையான புதிய நாமத்தையும் தேவனை கர்த்தாமே நமக்கு தருவாராக. நம்முடைய சபையை என்றென்றைக்கும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஓய்வு நாளை நாம் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் போது தேவனை கர்த்தர் நமக்கு என்றைக்கும் இந்த மறைவான மண்ணா கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்தில் எந்த பஞ்சம் வந்தாலும் மெய்யான இயேசபைக்கு இந்த வேத வசனமாகிய பஞ்சம் ஒரு நாளும் வராதபடிக்கு இந்த கொரோனா காலத்தில் கூட தேவனை கர்த்தர் மறைவான மண்ணாவை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவனை கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த ஆராதனை முடிவாக நாம் எல்லோரும் எழுந்திருப்போம், ஒரு பாடலை பாடுவோம். யுத்தம் செய்வோம் என்று சொல்லப்படும் போது தேவனை கர்த்தர் இந்த பட்டயத்தினாலே யுத்தம் செய்வார். ஆனால் நாமோ எல்லா விதமான காரியத்திலிருந்து நாமோ மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக நம் உண்மையும் உத்தமாக இருக்கப்படும் போது அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 256வது பாடலை பாடுவோம். எல்லோரும் எழுந்திருப்போம். இந்த ஆராதனை முடிவாக 256வது பாடல், அருள் ஏராளமாய் பெய்யும் என்கிறதான பாடலை பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை முடிவாக நம்ம எல்லோரும் எழுந்து நின்று பாடலின் 256 பாடுவோம். அருள் ஏராளமாய் பெய்யோ ஒரு தீவாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யோ சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யோ மிக மந்தாரமுண்டா, கடான நீலத்திலேயோ செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யோ இயேசு வந்தருளுமே, இங்குள்ள கூட்டத்திலேயோ கிரியை செய்தருளுமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யோ பொழியோ மிச்சனமே, அருளின் மாறியே தாரோ ஜீவதயாபரரே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் திரளாய் பெய்யட்டும். தேவ சமூகத்திலே நாம் முழங்காற்படிவிடுவோம். இம்மட்டுமாக உதவி செய்து நம்மை பாதுகாத்த தேவன் தொடர்ந்து நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா வியாதியிலிருந்தும் நம்மை விடுவிப்பார், நம்மை தாங்குவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார். தேவன் மீது என்றென்றைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாம் முழங்காற்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு முடிவாக நம் எல்லோரும் முழங்காற்படிவோம், ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Shabbat shalom. தேவனை கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.